அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, நாம் கவனிக்க வேண்டிய, உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், நாம் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அந்த இடத்தை நோக்கி செல்வது அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். நாம் எந்த இடத்தை நோக்கி செல்கிறோமோ அந்த இடத்தினுடைய புனிதத்தன்மையை, அந்த இடத்தினுடைய புனிதத்துவத்தை நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக, விடயமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த இடத்தை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், புனிதப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தினானோ, அல்லாஹ் எதை புனிதப்படுத்தி இருக்கிறானோ, அதனுடைய புனிதத்துவம் என்பது நமது உள்ளங்களில் நிறைந்து இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒன்றை புனிதப்படுத்தினான் என்றால் ஒரு மூமின் ஒருபோதும் அதை ஒரு கடுகளம் என்ன செய்யக்கூடாது, அதை ஏளனப்படுத்தக்கூடாது, அதை பரிகாசம் செய்யக்கூடாது. ஏன்? அதை புனிதப்படுத்தியது, கண்ணியப்படுத்தியது அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்துபவர்கள் யார் என்றால் தக்வாவுடைய உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள். அந்த பயபக்தியுடைய உள்ளங்கள் யாருக்கு இருக்கின்றனவோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, அந்த மக்காவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், புனிதப்படுத்தி இருக்கிறான். அந்த ஊரை பல பேர்களை கொண்டு அல்லாஹ் அழைக்கிறான். குர்ஆனிலே உங்களுக்கு பார்க்கலாம், அந்த ஊரை மக்கா என்று அழைக்கிறான். சூரத்துல் ஃபத்ஹ் 24வது வசனம். அதே போன்று பக்கா என்ற பெயரிலே அந்த ஊர் அழைக்கப்படுகின்றது. ஆலை இம்ரானுடைய 96வது வசனம். அதே போன்று உம்முல் குரா, கிராமங்கள் ஊர்களுக்கெல்லாம் தாய் என்று அல்லாஹு தஆலா அந்த ஊரை சூரத்து ஷூராவுடைய 7வது வசனத்தில் அழைத்துக் கொண்டிருக்கிறான். அதே போன்று பலதுல் அமீன், ஒரு நம்பிக்கைக்குரிய பாதுகாப்பான ஊர் என்று அல்லாஹு தஆலா அந்த ஊரை குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகின்றான். லா உக்சிமு பிஹாதல் பலத், அல்லாஹு தஆலா அந்த ஊரின் மீது சத்தியம் செய்கின்றான் அல் குர்ஆனிலே. இப்படி பல பெயர்களை கொண்டு அந்த ஊர் அழைக்கப்படுகின்றது. இவைகள் எல்லாம் அந்த ஊரினுடைய சிறப்பை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியை எப்பொழுது படைத்தானோ அந்த நாள் முதல் அந்த ஊரை கண்ணியப்படுத்தி விட்டான், அந்த ஊரை புனிதப்படுத்தி விட்டான். எனவே நாம் அந்த இடத்தை நோக்கி செல்கின்றோம் என்றால் அதனுடைய புனிதத்துவம் நமது உள்ளங்களில் நிறைந்திருக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க மார்க்கம் அனுமதித்த ஒரு பயணம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடிய ஒரு பயணம். இந்த பயணத்தில் வேறு எந்த ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது, வேறு எந்த ஒரு உலக சிந்தனைகளும் அதில் இருக்கக்கூடாது. முழுமையாக ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பயணமாக இந்த பயணம் அமைகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், லா துஷத்து ரிஹால், மார்க்கத்தின் பெயரால் நன்மையை நாடி மூன்று இடங்களுக்கு தான் உங்களுக்கு பயணிக்க முடியும். அதிலே முதலாவதாக மஸ்ஜிதுல் ஹராம், அந்த புனித ஆலயம் மக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி அவர்களுடைய மஸ்ஜித் மஸ்ஜிதுல் நபவி, அடுத்ததாக மஸ்ஜிதுல் அக்ஸா. இவைகளுக்கு தான் ஒருவருக்கு நன்மையை நாடி மார்க்கத்தின் பெயரால் பயணம் செய்ய முடியும். அதற்கு மாறாக நாகூருக்கோ, ஏர்வாடிக்கோ அல்லது கெச்சிமலைக்கோ எங்கும் ஒருவருக்கு பயணம் செய்ய முடியாது. அதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. இந்த ஹதீஸ் இதை ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் செய்கின்ற பயணம் முழுக்க முழுக்க மார்க்கம் அனுமதித்த, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய பயணம். அந்த பயணத்தை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ளக்கூடாது, ஏதோ பொழுதுபோக்கிக்கான ஒரு பயணம் என்றோ அல்லது நேரத்தை கழிப்பதற்கான ஒரு பயணம் என்றோ இப்படியான நோக்கங்கள் அதிலே வந்துவிடக்கூடாது. முழுக்க முழுக்க ஈமானுடன் கூடியதாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்த முறையிலே அந்த பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அந்த புனித எல்லைக்குள் நாம் நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கென்று சில ஒழுங்குகள், அங்கே நாம் பேண வேண்டிய சில விடயங்கள் உள்ளன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அங்கே உள்ள வேட்டை பிராணிகள் விரட்டப்படக்கூடாது, அந்த புனித பகுதிக்குள் இருக்கக்கூடிய வேட்டை பிராணிகள் விரட்டப்படக்கூடாது. அதே போன்று அங்குள்ள புட்பூண்டுகள் எதுவும் கிள்ளி எறியப்படக்கூடாது, மரம் செடி கொடிகள் எதுவும் அகற்றப்படக்கூடாது. அங்கு ஏதாவது ஒரு பொருள் வீழ்ந்து கிடக்கும் என்றால் அதை யாரும் அதை எடுக்கக்கூடாது. அதை யார் அறிவிப்பதற்கு, அதை எடுப்பதற்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறாரோ அவரை தவிர வேறு யாரும் எடுக்கக்கூடாது. ஆனால் ஏனைய இடங்கள் அப்படி அல்ல. ஏனைய இடங்கள் நீங்கள் ஒரு பொருளை பொறுக்கி எடுக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய சட்டம் தனியானது. அதை நீங்கள் ஒரு வருடம் வைத்து கொண்டு அதை நீங்கள் அறிவிப்பு செய்து அதற்கு பிறகு யாரும் வரவில்லை என்றால் அதை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம். ஆனால் அந்த ஹரம் என்ற பகுதிக்குள் ஏதாவது ஒரு பொருள் கண்டெடுக்கப்படுகின்றது என்றால் அதை எடுக்க முடியாது, அதை அறிவிப்பவரை தவிர என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள். எனவே இப்படி அதனுடைய சட்ட திட்டங்கள் பேணப்பட வேண்டும். அங்கு நாம் ஒரு சிறிய பாவத்தை கூட செய்துவிடக் கூடாது. ஏன் தெரியுமா, அது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட இடம். அல்லாஹ் சொல்கிறான், வமை யுரித் ஃபீஹி பில்ஹாதின் பிதுல்மின் நுதீகுஹு மின் அதாபின் அலீம். இவர்கள் அந்த புனித பகுதிக்குள் ஒரு பாவத்தை ஒரு அநியாயத்தை செய்வார்களோ, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களை நாம் கடுமையான வேதனையை கொண்டு அவர்களை நாம் பிடிப்போம், அவர்களை கடுமையான வேதனையிலே அவர்களை கொடுத்து அனுபவிக்க செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்துக்குரிய மனிதர்கள் மூவர் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒருவர் தான் அந்த ஹரம் என்ற பகுதிக்குள் பாவங்களை செய்பவர் என்பது ஹதீஸ். எனவே என் அருமை சகோதரர்களே, நாம் எந்த ஒரு பாவத்திலும் அங்கே ஈடுபட்டு விடக்கூடாது. அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிறான். அதனுடைய புனிதத்துவம் என்பது எப்படி நாம் பாவங்களிலிருந்து முழுமையாக விலகி விடுபட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதன் மூலம்தான் அந்த புனிதத்துவம் காக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே அடுத்த